எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை என்னை துதிக்கிறோம். இந்த அருமையான காலவளையில் நம்முடைய சமூகத்தில் சில மணி நேரங்கள் நாங்கள் காத்திருந்து உபாசித்து ஜெபிக்க முடியுது. கர்த்தாவே, நீதானே எங்களுடைய ஜனங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீ செய்வீராக. எங்களுடைய சொந்த வேலைகளையும் எங்களுடைய சொந்த வீட்டையும் நாங்கள் விட்டு உங்களுடைய சுமத்திலே வந்து காத்திருக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைவார்கள் என்று சொன்னோமாக இந்த உபாச ஜபத்திலே எங்களுடைய ஆத்மாவை நீ பலப்படுத்தும். எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் தாழ்ந்து போகத்தக்கதாக, எங்களுடைய ஆவி வீப்பிக்கும்படியாக இந்த உபாச ஜபத்திலே எங்களை பலப்படுத்த வேண்டும். ஆட்சேபிக்கும் மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன் என்று பசுத்த பவுல் சொல்லணுமாக எங்களுடைய சரீரத்தை நாங்கள் ஒடுக்கும்படியாக வந்திருக்கிறோம். அந்த இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தங்களை தாழ்த்தி ஆண்டவரே தாங்கள் ஒன்றுமில்லை என்று தங்களை ஒடுக்கி அவர்கள் ஜெபித்த பொழுது நீர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவருடைய ஜெபத்தை கேட்டி. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் வெளிப்படையாக தாழ்மையாக அல்ல, மற்றவர்கள் காண வேண்டும் என்றல்ல, நாங்கள் மனத்தாழ்மையினாலே கர்த்தாவே எங்களுடைய மனதை நாங்கள் வெறுமையாக்கி நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். உங்களுடைய உதவி இல்லாதபடி, உங்களுடைய கிருபை இல்லாதபடி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு உடைய கிருபை தேவை, உங்களுடைய ஒத்தாசை எங்களுக்கு தேவை. கிருபாசன தண்டையிலே வந்திருக்கிறோம். நீ ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறீ, நீ காணக்கூடாத தேவனாயிருக்கிறீ. ஒரு நாளிலே நாங்கள் உண்மை முகமுகமாய் காண்போம், அப்பொழுது நாங்கள் தரிசித்து நடப்போம். ஆனால் இப்பொழுது நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம். தேவன் ஒருவர் உண்டு, மெய்யாகவே அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அதரிசமான தேவனை தரிசிப்பது போல நாங்கள் உறுதியாக இருந்து அந்த நாங்கள் விசுவாசத்திலே ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபங்கள் எல்லாற்றையும் நீர் அங்கீகரிப்பீராக. வாஞ்சியோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இனி தாமதித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. இப்பொழுதும் சிறிது நேரமாக உடைய வேத வாக்கியங்களை தியானிக்கும் பொழுது பசுத்த ஆவியானவர் நாமே எங்களோடு நீர் பேச வேண்டும். ஆட்சேபிக்கிறேன் எங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும். உங்களுடைய வார்த்தையை கேட்பதனாலே எங்களுடைய விசுவாசமானது வர்த்திக்க பண்ணப்படுகிறது. எங்களுடைய விசுவாசமானது உண்மை தோடும் பொழுது அது உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று அறிந்திருக்கிறோம். இப்போது வேதத்தை நாங்கள் தியானித்து ஆண்டவரே நாங்கள் ஜபத்தில் போகும் பொழுது எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணுவீராக. கர்த்தாவே, நீதான் எங்களோடு கூட இருந்த கிரியை நடப்பிப்பீராக. எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்பீராக. நாராயணன் முழுது நீரை பொருட்படுத்திக் கொள்ளும். கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கத்தராகியாமதாக இந்த உபாச ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்படுவான வேதவசனம். எபோர்களின் நிருபம் 11 அதிகாரம் 1 வசனம். விசுவாசமானது நம்பப்படவின் உறுதியும் காணப்படாதவின் நிச்சயமாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை காண முடியாது, காணப்படாதவளின் நிச்சயமாய் இருக்கு. அது ஒரு ஆட்ரிபியூட்டா இருக்கு. நமக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையா என்பதை வந்து நம்முடைய வாழ்க்கையானது நிரூபித்து காண்பிக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதைக்கு அவங்களுடைய வாழ்க்கையானது இது அந்த சாட்சி கொடுக்கிறதாக இருக்கு. ஆபேல இருந்து பழைய ஏற்பாட்டு பசுத்தவான்கள் எல்லாரையுமே பசுத்த பவுல் அந்த 11 அதிகாரத்திலே சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசத்தினாலே ஆபேல் வந்து காயினுடைய பலியை பார்க்கல, மேன்மையான பலியை செலுத்தினார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு இது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே நோவா பேழை உண்டு பண்ணினான். பை ஃபெய்த், பை ஃபெய்த் என்று சொல்லி அந்த அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கும். விசுவாசம் அவளுக்கு இருந்தது, விசுவாசத்தினாலே என்ன நடந்தது என்பதை அவங்களுடைய முன்னோர்களுடைய அந்த நற்சாட்சியை நம்ம வாசிக்கிறோம். அதே போல இன்றைக்கு நம்ம உலகத்தில் ஜீவிக்கிறோம். நமக்கு ஃபெய்த் இருக்குதா இல்லையாங்கிறத நம்முடைய வாழ்க்கையானது நிரூபிக்க வேண்டும். ஃபெய்த்ல நம்ம என்ன சாதித்தோம், எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து விசுவாசத்தில் நம்ம நடத்தினோம் என்பதை மற்றவர்கள் அதை காண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறதா என்பதை நாமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவங்களுக்கு விசுவாசம் எப்படி வந்தது என்றால், ஒரு டெஸ்பிரேட் சூழ்நிலை வரும்பொழுது, ஒரு டெஸ்பிரேஷன் அங்கே வருகிறது, ஒரு சூழ்நிலையானது வருகிறது, அப்பொழுது அவளுக்கு பதறல் ஏற்படுகிறது, அவள் ஜபத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். நமக்கு எல்லாமே சுமூகமா இருந்தா, நமக்கு எந்த தேவையுமே இல்லாம இருந்தா, எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்தா நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம், தேங்க்ஸ் கிவிங் பண்ணலாம். ஆனா நமக்கு வந்து ஜெபிக்கும்படியான அந்த பாரம் வந்து நமக்கு தேவைகள் இருந்தாதான் வரும். நமக்கு தேவைகளும் பிரச்சனைகளும் நமக்கு உலகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்யணும், நம்ம ஜபத்துக்கு நம்மை தள்ளுகிறது, ஜபத்துக்கு நம்மை வந்து தூண்டுகிறது. நீ ஜபத்துக்கு போ, உபாச ஜபத்துக்கு போ, உனக்கு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, விதமான தேவை இருக்கு. எந்த தேவையும் இல்லை, பாடியில நல்ல சுகம் இருக்குது, குடும்பத்தின் சூழ்நிலைகள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது, சுற்றுப்புற சூழ்நிலைகள் அனுகூலமாக இருக்கிறது, எந்த இதுவுமே இல்லைன்னா பல்லவத்தில் இருந்த மாதிரி அர்த்தம். பல்லவத்தில் நம்ம போயிட்டு ஆண்டவரே அதை தாரு இதை தாருன்னு நம்ம கேட்க போறதில்லை. அங்க வந்து நமக்கு எந்த குறையும் இருக்கிறதில்லை. அங்க வந்து அவருக்கு ஆராதனை செய்கிறோம், அவருக்கு துதியும் மகிமையும் சோத்திரங்களையும் நம்ம ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் அங்க இருக்கு. காரணம் என்னன்னா அங்க வந்து எந்த தேவையும் இல்லை. இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம கொண்டு வந்து அவருடைய சிந்தையிலிருந்து நம்மளை ஃபிளஷ்ல கொண்டு வரும் பொழுது நமக்கு அநேக பாடுகளும் உபத்திரங்களும் இங்கே இருக்கிறது. இதனால் நம்ம அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுகிறோம்னு ஆண்டவர் பார்க்கிறார். அதை விசுவாசத்தினால நம்ம ஜெயிக்க வேண்டும். அந்த ப்ராப்ளம்ஸ் வரும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது, அல்லது நம்ம தோல்வி மனப்பான்மை அடையக்கூடாது. நம்ம அதை ஜெயிக்கணும். நமக்கு விசுவாசம் இருந்தா நம்ம ஜெயிப்போம். கடைசியில் என்னன்னா அந்த விசுவாசங்கிற வார்த்தையில பெய்தால் முடியுது. நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது அது நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கிறது. பரிசுத்தவான்கள் அங்கே முன்னோர்கள் நமக்கு அங்கே நச்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். நமக்கு அநேக திருஷ்டாந்தங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பேட்டனா வச்சு, அதை சாட்சியா வச்சு நாமும் அதே விசுவாசத்தை, அந்த சேம் ஃபெய்த், அவங்க எப்படி ஆக்ட் பண்ணாங்களோ அந்த சேம் ஃபெய்த்த நம்ம வந்து தேவனத்தில் காண்பிப்போம் என்றால் ஆண்டவர் அதே கிரியில நமக்கு செய்ய முடியும். அல்லேலூயா. விசுவாசமானது ஏதோ ஒரு இமோஷன் அல்ல, ஏதோ மனோபாவம் அல்ல, அது சப்ஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. மெய்யாகவே விசுவாசம் ஒரு பொருளாக இருக்கு. இட்ஸ் எ சப்ஸ்டன்ஸ். நீங்க வந்து ஆக்ட் பண்ணும் பொழுது அது மெட்டீரியலைஸ் ஆக மாறும். அது உங்களுக்கு அந்த காட்சியில் அதை கொண்டு வரும். விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் ஒண்ணு இருக்குது. இட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். அதை காண முடியாது. ஆனா நீங்க வந்து அந்த விசுவாசத்தின்படி, வார்த்தையின்படி ஆக்ட் பண்ணும் பொழுது, உங்க வாழ்க்கையில் அது நிறைவேறும் பொழுது அது மெட்டீரியலைஸ் ஆகுது. உங்களுடைய ஃபெய்த் மெட்டீரியலைஸ் ஆகுது. அதைத்தான் எப்ரேயர் 11 அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறார். நம்ம அநேக திருஷ்டாந்தங்களை பார்க்கலாம். தீக்குதரிசி வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்திலே அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். டெஸ்பிரேஷன் என்ற செய்தியில் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்ற அந்த அம்மாவை குறித்து சொல்லுகிற ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் சிரியா, அதாவது ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் தான் ரெட் கிராஸை ஏற்படுத்தினாங்க. போரில் அடிபட்டவங்களுக்கு என்ன சொல்லால், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பது, அவங்களுக்கு உதவி செய்வது. போர் நடக்கும் பொழுது ரெட் கிராஸ் அங்க போயிட்டு காயப்பட்டவர்களை காப்பாற்றுறாங்க. இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்றதான அந்த அம்மையார் தான் அதை ஏற்படுத்தினாங்க. த கிரேட் கிராண்ட் டாட்டர் ஆஃப் த லேட் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் த ஃபவுண்டர் த ரெட் கிராஸ் என்று பெண்ண சொல்லுகிறார். அவங்களுடைய பேத்தி ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் சிவிலா 1915 பிறந்தாங்க. 1992 மரிச்சு போனாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து 77 உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு வந்து இத கேன்சர் டிபி என்றதான பயங்கரமான வியாதிகள் வந்து ரொம்ப வந்து எலும்பு கூடுதான் ஸ்கெலிட்டன் மாதிரி தான் இருக்கிறாங்களோ. இந்த பிரணாமுடைய ஊழியத்தை கேள்விப்பட்டு அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஊழியத்தில் நடந்த அற்புதங்களை கேள்விப்பட்டு இந்த பிரணாம வந்து இதை வந்து ஜபிக்கணும், பிரணாண்ட வந்து ஜபிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த பாடியை கொண்டு போக முடியாது. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா அசைச்சாலே செத்து போவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்போ 30 pounds அது வந்து வெயிட் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. கேன்சர் ஹேட் ஈட் ஹர் அப். வி கான்ட் கம் டு ஆப்பிரிக்கா. இதை பாஸ்வர்த் சொல்லிட்டார், பிரணாமுடைய மேனேஜர் பாஸ்வர்த், நாங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா வர முடியாது, வந்து ஜெபிக்க முடியாது. ஆனா நாங்க இங்கிலாந்துக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்துக்கு ஜார்ஜ் மன்னனுக்காக அவர் ஜெபிக்க போகிறார். அவருக்கு வயிற்று வலி, வயிற்றுல வந்து பல விதமான தொல்லைகள், எந்த டாக்டரும் குணமாக்க முடியல. பிரணாமர் வந்து அந்த ஜார்ஜ் அவர் அழைத்திருக்கிறார், அவருக்காக ஜெபிக்க முடியாத லண்டன் போகிறார் என்று அங்கே அறிவிக்கப்பட்டது. உடனே அவங்க லண்டனுக்கு அந்த அந்த பாடியை அந்த சவரியை கொண்டு வர வேண்டும் என்று அவங்க அதற்காக முயற்சி எடுக்கிறாங்க. லண்டனுக்கு இங்கிலாந்து லண்டன் சி கான்ட் பி மூவ்டு. அவங்க வந்து அந்த பாடி அசைக்க கூடாது. சி நியூ ஐ வாஸ் கோயிங் டு விசிட் இங்கிலாந்து. இதோ இங்கிலாந்துக்கு பிரணாம் போகிறார் என்றதை கேள்விப்பட்டவுடனே அவங்க ஒரு பிளேன்ல அனுப்பிச்சாங்க, ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அந்த பாடியை வந்து பிளேன்ல கொண்டு வந்து இதை லண்டனுக்கு அங்க கொண்டு வராங்க. பிரணாம் வந்து கிங் ஜார்ஜ் வந்து பக்கிங்ஹாம் பேலஸ்ல போய் அவர் ஜெபிக்கும். ஒரு ஒரு காட நியமித்து பிரணாம வந்து கூட்டிட்டு வர்றதுக்காக முயற்சிக்கிறாங்க. இந்த சோதரி ஸ்ட்ரெச்சர்ல பிளேன்ல ஏத்தி ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வந்து ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கிறாங்க. பிரணாமுக்கு எப்ப டைம் கிடைக்கும் அந்த நேரத்தில் அவரை வந்து கூட்டிட்டு வந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இங்கிலாந்துல அதிகமான பனி பெய்து ரொம்ப குளிர், அதிகமான நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பிரணாம் ஜார்ஜ் மன்னனுக்காக ஜெபிக்க போகிறார். இந்த நேரத்தில் இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப டெஸ்பிரேஷன், என்ன ஒரு பதறல் ஏற்பட்டதுன்னா பிரணாம் வருவாரா வரமாட்டாரா, நமக்கு ஜெபிக்கிறதுக்கு வரைக்கும் அவருக்கு டைம் இருக்குமா இல்லையா, வெதர் குட் கம் ஆர் நாட். She was desperate. They are going to bring her anyhow. அவர் ஒருவேளை ஜெபிக்க டைம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னாலும் அவங்க என்னன்னா இந்த சவரி மறித்து போவாங்க. எப்படினாலும் பிரணாம் வந்து ஜெபிச்சா சுகமாயிரும் அப்படின்னு விசுவாசத்தோடு கூட அவருக்கு நேரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பதறல் வந்து அந்த அம்மாவை கொண்டு வராங்க. பிரணாம வந்து அழைச்சி கொண்டு போய் அந்த ஹோட்டல்ல வந்து அவர் ஜெபிக்கும் பொழுது இனி சில ஊழியக்காரங்களும் இருந்து அங்க ஜெபிக்கிறாங்க. முழங்கால் படிட்டு அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா வந்து சத்தம் கேட்கல, நர்ஸ் தான் சொல்றாங்க, சத்தம் சத்தமே வாயிலிருந்து வரல, அந்த நர்ஸுக்கு தான் அது தெரியுது. நான் வந்து ரொம்ப வேதனைப்படுறேன், மறிச்சா நலமாயிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் மறிக்கிறதுக்காக ஜெபிக்க முடியாது, நான் வந்து உயிரோடு இருப்பதுக்கு தான் ஜெபிக்க முடியும்னு சொன்னார். ஹல்லேலூயா. சிலர் வந்து எனக்கு என்ன கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்து நாங்க நான் போயிருந்தேன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நீங்க வந்து அதுக்காக வந்து சொல்லுங்க, நான் வந்து பிரியறதுக்காக செய்ய முடியாது, சேர்த்து வைக்க தான் செய்ய முடியாது, நீ போனதான் ஓயிச்சிட்டு முடிப்போம். நான் வந்து நீ போறாங்கிறதுக்காக நாங்க வந்து அங்க சொல்ல முடியாது. அப்படிதான் ஒரு சகோதரிக்கு சொன்னேன், நீ போருவான் இருக்கும், ஆனா பாஸ்டர் அங்க வந்து நீ போறதுக்கு பெர்மிஷன் அங்க வந்து வாங்கி கொடுக்க முடியாது. அதே போல ஒருத்தர் சாகிறதுக்காக நம்ம ஜெபிக்க முடியாது, உயிரோடுக்கு தான் ஜெபிக்க முடியும். அதுலயும் எந்த ஊழியக்காரரும் அப்படிதான் செய்ய முடியும். அதனால பிரணாம் என்ன சொன்னார் என்றால் நான் வந்து அந்த அதுக்காக ஜெபிக்க முடியாது, நான் உனக்கு ஜீவன ஆண்டவர் கொடுக்கும் முடியா ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அங்க ஜெபிக்கும் அங்க முழங்கால் பட்டு ஜெபிக்கும் பொழுது இதை என்ன செய்யறது என்றால் அங்க அங்க வெள்ள புறா அங்க வந்துதான். A little turtle dove come flew on the window, begin to walk up and down. இதான் இந்த ஜன்னல் வழியா அந்த புறா வந்து அங்கே நீங்க உலாவி கொண்டு வந்தது. எல்லாரும் கண்ண மூடி இருக்கிறாங்க. அது கூ கூன்னு அது வந்து கூவுகிறது. அதன் மீது ஜெபத்தை முடிச்ச பிறகு இது என்னன்னா அவர் கேட்கிறார் ஊழியக்காரங்கிட்ட வந்து என்ன செய்யறாருனா, நீங்க அந்த புறாவை பார்த்தீங்களா, எல்லா சத்தத்தை கேட்டேன்னு சொல்றாங்க. ஆனா புறா என்ன செஞ்சிட்டுன்னா போயிடுச்சு. என்ன புறா இது கடையாளமா இருக்குது, பசு தாவி கடையாளமா இருக்கிறது. ஐ மீன் தஸ் சேஸ் தி லார்ட், யூ வில் லிவ் அண்ட் நாட் டை. நீ வந்து என்ன செய்தால் நீ ஜீவிப்பாய், நீ மறிக்க மாட்டாய். ஷி இஸ் லிவிங் டுடே. அவள் அந்த சகோதரி இன்றைக்கு ஜீவிக்கிறாங்க. 77 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. டெஸ்பரேஷன் என்னன்னா, டெஸ்பரேஷன் ஒரு பதறல் ஏற்பட்டது. டெஸ்பரேஷன் அரேஞ்ச் இட் தட் ஷி காட் தேர் தி சேம் டைம் ஐ டிட். இங்கிலாந்து போதில்ல, அதே நேரத்தில் அவங்க பிளேன்ல அவங்க அந்த அம்மாவை கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வந்து என்ன அப்படி கொண்டு வராங்கன்னா அவனுக்கு ஒரு பதறல் ஏற்பட்டது. And token from God, he sent a dove to give the say the Lord. ஆண்டவர் அந்த ஜனங்கள் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லும்படியாக கர்த்தர் புறாவை அனுப்பினார். பாருங்க, முற்றிலுமா அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சு. 8 வாரத்துக்கு பின்பு அவங்க ஒரு போட்டோ எடுத்து அனுப்பினாங்க. அந்த போட்டோல அவங்க ஒரு பேக்கை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போறாங்க, வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. அவ்வளவு மோசமான நிலையில இருந்தது. 8 வீக்ஸ்ல அவங்க வந்து ஃபுல்லா ரெக்கவரி ஆகி நல்ல சுகத்தோடு இருந்தாங்க. பிரதப்பேனா அப்பொழுது என்ன நினைச்சாருன்னா, நம்ம சவுத் ஆப்பிரிக்கா போகணுங்குது. இது மூலமா அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்க ஊழியம் செய்யும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் இதை ஒப்புக் கொடுக்கப்பட்டார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னா, ஒரு டெஸ்பிரேஷன். அதேபோல ஜபத்துல வந்து நம்ம வழக்கமா பாசிங் நம்ம வர்றோம், நம்ம வந்து 4வது சனிக்கிழமைன்னா நமக்கு உபாசி ஜெபம், நம்ம அதை அட்டன் பண்ணணும். ஆனால் உபாசி ஜெபத்தில் நம்ம பங்கு பெறது நல்லது, ரைட்டு தான். அப்படி சிந்தனை பண்றதும் ஒரு வரைக்கும் ரைட்டு தான். ஆனா நீங்க என்ன சொல்லுன்னா, ஒரு டெஸ்பிரேஷனோடு கூட வர வேண்டும், ஒரு பதறலோடு கூட வர வேண்டும். இன்னென்ன ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கிறது, கர்த்தர் இந்த உபாசி ஜெபத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது இந்த ப்ராப்ளம் இந்த மாசத்துல சால்வ் ஆகும். ஹல்லேலூயா. அவிதமான ஒரு இதோட வந்தாதான் உங்களுக்கு நீங்க காரியம் நடக்கிறத பார்க்க முடியும். அதனால இந்த அம்மாவை வந்து என்ன செய்யணும்னா, சந்திப்பாரோ சந்திக்க மாட்டாரோ தெரியாது, அவருக்கு டைம் இருக்குமோ இருக்காதோ. நம்ம என்ன அமெரிக்காவுக்கு போக முடியாது, அவர் லண்டன் வர்றாரு. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா லண்டன் கொஞ்சம் பக்கமா இருக்குது. அதனால நம்ம இந்த நேரத்தில் எப்படி நம்ம சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி அங்க அந்த சிஸ்டரை கொண்டு போகும் பொழுது அந்த பதறல் என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு அந்த ஃபெய்த்தை ஏற்படுத்து. நமக்கு ஃபெய்த் எப்ப வருதுன்னா, ஒரு சிச்சுவேஷன் அதிகமா வரும் பொழுது நமக்கு அங்க ஃபெய்த் வருகிறது. அதனால நான் இந்த ஊழியத்தில் இருக்கும் பொழுது என்னன்னா, ஒரு நேரத்தில் எனக்கு டெஸ்பிரேஷன் வந்தது. சர்ச்சைக்கூரை பிரிச்சு போட்டாச்சு, சர்ச்சைக்கூரை சர்ச்சில் இருக்குது. என்ன செய்யறேன்னா, சர்ச்சை கட்டக்கூடாதுன்னு ப்ராப்ளம் வருது. அதனால நான் என்ன செய்யறேன்னா, காலையில 4 மணிக்கு அந்த மேல கூற கிடையாது, நான் ஒரு டெஸ்பிரேஷனோடு ஜெபம் பண்றேன். அந்தவரே நீர் இந்த இடத்துக்கு நீ உள்ளத்துக்கு அழைச்சி இருந்தா, இந்த ஊழியத்தை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு பிசாசு கிரியை செய்யறான், இந்த சர்ச்சுக்கு சீட்டு போடக்கூடாதுன்னு ட்ரை பண்றான். அந்தவரே இதுல எனக்கு ஜெயத்தை தர வேண்டும் என்று இதை என்ன செஞ்சா ஜெபிக்கும் பொழுது அன்னைக்கு சீட்டு போடக்கூடாதுன்னு தகராறு. நீங்க எல்லாம் யாருமே இருந்திருக்க மாட்டீங்க, ஒன்னு ரெண்டு பேர் வேணா இருந்திருக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை. அப்ப நான் வாலிபனா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். இதை என்ன செய்யறால், முட்டி போட்டு அந்த ஜெபம் பண்ண 4 மணிக்கு அந்த சர்ச்சில் ஜெபிக்கும் பொழுது இதை என்ன செய்யறால், சூழ்நிலையே மாறிட்டு. அதனால விரோதி வர்றான், இன்னொரு விரோதி வந்து அவனை ஸ்டாக்கிள் பண்ணி அவனை ஸ்டாப் பண்ணிட்டான். ரெண்டு பேருமே விரோதி தான். ஆனா ஒரு விரோதி இன்னொரு விரோதி வந்து, ஒரு அவிசுவாசி இன்னொரு அவிசுவாசி வந்து ஸ்டாப் பண்ணி, நீ கேட்டு நான் உனக்கு பண்றேன், நீ என்ன பண்ற பாத்திர. அப்படி ஒரு நேரத்தில் ஒரு சூழலை வந்தது. அந்த நேரத்தில் என்ன செய்யறது, சர்ச்சை நடத்த முடியாது. இப்ப எப்படி சர்ச்சை இருக்குது யோசிச்சு பாருங்க. அவர் நேரத்தில் சில அப்படிதான் சில நேரத்தில் நம்முடைய சூழலை வரும் பொழுது கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்யணும். இக்கட்டான ஒரு சூழலை இந்த எடுஜென்றால் நம்ம ஜெபத்துக்கு அதை நம்ம தள்ளுகிறது. எல்லாமே நமக்கு வசதியா இருந்தா மனுஷன் என்ன செய்வான், பாவத்துக்கு போக ஆரம்பிப்பான். அதுதான் பணம் வந்துட்டு ஏதோ எல்லா வசதி வாய்ப்பும் வந்துட்டு நினைச்ச மாதிரி எல்லா காரியம் நடந்துட்டு உடனே என்ன செய்யணும், பாங்க வந்து அங்க பின்வாங்கி போறது. அப்படிதான் சர்ச்சில் பின்வாங்கி போற காரணம் அதுதான். ஆனா ஒரு காலத்துல அவங்க எப்படி வந்தாங்க, ஒரு டெஸ்பிரேஷனோடு வந்தாங்க, ஒரு பிரச்சனையோடு வந்தாங்க, ஒரு போராட்டத்தோடு வந்தாங்க. இங்க ஜோம் பண்ண கத்தருடைய பிள்ளைகளும் ஜோம் பண்ணோம், அவங்களும் ஜெபிச்சாங்க. கத்தர் அவங்கள பிரச்சனை விடுதலை ஆக்கி நல்லா லிஃப்ட் பண்ணிட்டார். இப்ப லிஃப்ட் பண்ணோட என்ன செய்யும் என்றால் அவங்களுடைய மனசு வந்து எல்லா வசதியும் வந்த உடனே கத்தரை மறந்து பாவத்துக்கு போகும். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பழைய ஏற்பாடுல வாசிக்கும் பொழுது கத்தர் அவர்களுக்கு விடுதலை தந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும் பொழுது அவங்க கத்தரை விட்டு பின்வாங்கி போறாங்க. பின்பு ஒரு ப்ராப்ளம் வருகிறது, ஒரு யுத்தம் வருகிறது, அம்மோனியர் வரலாத பலிசல் வர்றாங்க. உடனே அவனுக்கு டெஸ்பிரேஷன் வருது. கத்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை தர்றாரு. அவங்க கொஞ்ச நாளும் சமாதானமா இருக்கும் பொழுது கத்தரை விட்டு அவங்க பின்வாங்குறாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி தரும் பொழுதெல்லாம் அவங்க ஒரு பதறலோடு கூட போய் ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். அது எப்பதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சில சிச்சுவேஷன் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்பொழுது நம்முடைய ஃபெய்த் எப்படி இருக்குங்கிறத பார்க்கிறார். நம்முடைய பின்வாங்கி போன நிலைமையில நம்ம போகாதபடி நம்மளை வந்து ஒரு உணர்வடைய செய்யும்படியாக சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது இதை ஒரு பதறல ஏற்படுத்தினது, அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது, அது ஒரு நச்சாட்சி வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு உதாரணம் சிஸ்டர் ஹேட்டி வால்ட்ராப். அந்த அம்மா அவங்க வந்து கேன்சர் வியாதினால பேட் கேஸ் ஆஃப் கேன்சர், ஹார்ட் வாஸ் என்லார்ஜ்டு ஃப்ரம் பாய்சன், இருதயம் வந்து ரொம்ப வீங்கி பெருசாயிடுச்சு. 1/5 ஆஃப் மை லிவர் வாஸ் ஆக்டிங். அவருடைய ஈரல் வந்து அஞ்சுல ஒரு பாகம் தான் வேலை செய்யுது. அதுல வந்து நிறைய கல் எல்லாமே இருக்கிறது. டாக்டர் பேக்கர் அப்படிங்கிறவர் வந்து இனிமேல் பழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். டாக்டர் ஆண்டர்சன் அவரும் ரொம்ப ட்ரை பண்ணி குடின் டேக் எனி மோர் ட்ரீட்மெண்ட், இனிமேல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருடைய பாடியே ஒரு ஸ்மெல் அடிக்கிற அளவுக்கு மாறி போச்சு. ஐ ஹேட் அ வெரி பேட் ஸ்மெல். நம்ம ஐ ஹேட் பீன் டெட் 2 minutes, 2 நிமிஷம் செத்த மாதிரி அவங்க ஆயிடுச்சாங்க. ஒரு வயிற்றெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. 5 நாளா வந்து தண்ணியை கூட விழுங்க முடியல. இவ்விதமான ஒரு சூழலில் இருக்கும் பொழுது பிரதர் ஃபீனிக்ஸ் வரார். அவங்க ஃபீனிக்ஸ்ல இருக்கிறாங்க. அதனால ஃபீனிக்ஸ்க்கு வரார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த சகோதரி என்ன சொன்னால், எப்படி ஆயிலும் பிரதர் பிரனாமை சந்திக்க வேண்டும், சந்திக்க போகணும் சொல்லும் பொழுது அவங்களால நடந்து போக முடியாது. ஸ்ட்ரெச்சர்ல தான் கொண்டு போகணும். ஸ்ட்ரெச்சர்ல பிரேயர் லைன்ல போக சொல்லவே செத்து கூட போயிடலாம். பிரேயர் லைன்ல போக சொல்ல செத்துட்டு அவங்களால செத்தா கூட என்னைய கொண்டு போங்க பிரதப்பநாட்டு. அதே போல பிரேயர் லைன்ல போகும்பொழுது அந்த அம்மா கிட்டத்தட்ட மறிச்சு போனாங்க. என்ன செஞ்சாரு, 3 முறை கூப்பிட்டாரு. லுக் மீ சிஸ்டர், லுக் அட் மீ சிஸ்டர். நீ 3-6 முறை கூடும்போது தான் கண்ணு தெரிஞ்சிச்சு. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் மறிச்சு தான் போயிட்டேங்கிறேன், சில நிமிஷங்கள் நான் மறிச்சு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ இயேசுக்கு உனக்கு சுதந்திரவான்னு விசுவாசிக்கிறேயா, உங்க கூட கத்துடைய தூதனானவர் இருக்கிறார்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்பொழுதே பிரதர் பிரணாம், ஐ குட் சீ த ஏஞ்சல் ஸ்டாண்டிங் பிசைட் யூ. Sister, your faith has saved you. உங்களுடைய விசுவாசம் உன்னை ரச்சித்தது. The cancer was all over your stomach, but God has killed you. இதோ உங்களுடைய வயிற்றில் இருக்க எல்லா கேன்சரும் நீங்கிவிட்டது. Every root is cursed and you will be well if you continue to believe. நீ தொடர்ந்து விசுவாசித்தால் நல்ல சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இப்ப வந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சு விட்டது, கேன்சர் சுகமாயிட்டு. ஆனா 72 மணி நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அந்த வேதனை வரும். ஆனா நீ சோர்ந்து போகக்கூடாது. கேன்சர் மறைச்சிட்டு அதுக்குள்ள செல் எல்லாம் உள்ளதா இருக்குது, அது வெளியேறணும். அதனால அது என்ன செய்யும் என்றால் ஒரு பெயினை ஏற்படுத்தும். 72 மணி வரைக்கும் ஒன்னும் செய்யாது, 72 மணி நேரத்துக்கு பிறகு அந்த கேன்சர் செல், அந்த ஓல்டு செல் செத்து டெட் செல் எல்லாம் வெளியேறணும். அதனால என்ன செய்யும் என்றால் பெயின் ஏற்படும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல 72 hours அந்த அம்மாவுக்கு நல்ல சுகம். இப்ப பிரணாமுடைய மீட்டிங் எல்லாம் வந்தாங்க, ஆனா 72 மணி நேரத்துக்கு பின்பு மறுபடியும் என்ன செய்தா அவனுக்கு அந்த வேதனை ஏற்பட்டது. சில வாரங்கள் அந்த வேதனை இருந்தது. அதன் பின்பு எக்ஸ்ரே, 7 வாரத்துக்கு பிறகு எக்ஸ்ரே எடுத்து பார்த்த டாக்டர், அந்த டாக்டரே பேக்கர் சொல்லிட்டார், என்ன சொன்னால் கேன்சர் அறிகுறியே இல்லை, ஹலலுயா, சுகமாயிட்டு, ஹலலுயா. அதனால அவனுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளம் தான் அவனோட கர்த்தத்தை வரும்படியா சொன்னது. அந்த ப்ராப்ளம் தான் அவங்க ஜெபத்துல தூண்டினது. நமக்கு ப்ராப்ளம் வந்துட்டு அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை குறிச்சு நம்ம கவலைப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, ஹலலுயா. அதுதான் நம்ம கர்த்தத்தை க்ளோஸா கொண்டு வருது. பழையப்பாட்டில் முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள் என்றால் அவங்க என்ன செய்யறாரு என்றால் அவங்களுக்கு ஒரு சூழலை வந்தது. பிரேயர் சேஞ்சஸ் திங்ஸ், ஜெபமானது சூழலை மாற்றுகிறதாக இருக்கிறது. அந்த சூழ்நிலை நிமித்தமாக அவர் கிரவுண்ட்ல வந்தார்கள், சூழ்நிலை நிமித்தமாக தங்களை மாய்த்துக் கொள்ளவில்லை, அளவு அவர்கள் சோர்ந்து போகவில்லை. இது அந்த சூழ்நிலையானது அவர்களை கிறிஸ்துவத்தில் வழி நடத்தினது, ஜெபிக்கும்படியாக அவர்களை தூண்டினது. ஹல்லேலூயா. நம்ம லூக்கா 5வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், அந்த எபீரியனுடைய குறித்து வாசிக்கிறோம், 5வது அதிகாரமா 6வது அதிகாரத்தில் எபீரியனுடைய மகள் வந்து, ஒரே மகள் அங்கே சுகவீனமாக இருக்கிறாள், மறிக்கும் தருவாயில அங்க வந்துவிட்டது. அவன் ஒரு ஜபாலய தலைவனாக இருக்கிறான். அந்த ஜபாலய தலைவன் என்ன செய்யறான் என்றால் இயேசுக்கு சோறு கூட ஐக்கியம் வைக்கக்கூடாது. ஐக்கியம் வைத்தால் என்ன செய்வாங்கன்னா அவன் வந்து ஜபால தலைவனாயிராதபடி அந்த போஸ்ட்ல இருந்து அவனை எடுத்துருவாங்க. ஆனாலும் அவனுக்கு வந்த சூழ்நிலையானது என்ன செய்வது என்றால் அது இயேசு கிறிஸ்துவை வழி நடத்தினது. ஹல்லேலூயா. மார்க் 5வது அதிகாரத்தில் நாங்க வாசிக்க முடியும், மார்க் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம்.
இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய
ரைட், அது வந்து வஸ்திரத்தை தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். இடையில அந்த அம்மா குறுக்க வந்துட்டாங்க,
அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்க ஜபாலே தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உங்களுடைய குமாரத்தை மறுத்து போனால் இனி ஏன் போதரை வருத்தப்படுத்துகிறது என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜபாலே தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி.
சரி, இதோட பிரணாமுடைய வாழ்க்கையில ரெண்டு சொன்ன, அதே மாதிரி இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்துல ரெண்டு சொல்லுது. அது அந்த மார்க் 5வது அதிகாரத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அங்க கேள்விப்பட்டவன், என்ன 12 வருஷமாக பெரும்பாடுள்ள இஸ்ரி, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன் ஆனால் எனக்கு சுகமாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விட்டு செலவழித்து சற்றாயில் சுகம், மாடு ஆடு அவருடைய ஆஸ்திகள் எல்லாத்தையுமே விட்டு செலவழிச்சிட்டார். அவர்கிட்ட இருந்த எல்லா சொத்துக்களையும் செலவழிச்சும் சத்தாயிலும் சுகமடையவில்லை என்று சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு அந்த ஃபெய்த் வந்தது, டெஸ்பிரேஷன் அவளுக்கு அந்த ஃபெய்த்தை கொடுத்தது, அந்த சூழ்நிலையானது அவளுக்கு அந்த விசுவாசத்தை கொண்டு வந்தது. அவள் என்ன செய்தாள் என்றால் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், அப்பொழுது அவள் சுகமானாள். என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று, என்னை தொட்டது யார் என்று கேட்கணும். எல்லாரும் தான் அவங்க நெருக்கிட்டு இருக்காங்களே, நீர் என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறீங்களே என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இத விசுவாசத்தோடு என்னை தொட்டிருக்கிறார். அவர் பார்த்து அந்த அம்மாவை பார்க்கும் பொழுது இதான் இஸ்ரீ என்ன செய்யறது என்றால் ஆண்டவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் நான் தான் உண்மை தொட்டேன் என்று அறிக்கை பண்ண, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு சொன்னார். மற்ற 8வது அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம், அதனால மார்க் 5வது அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம், லூக்காவிலையும் வாசிக்கிறோம், 3 gospel இது இடம் பெற்று யோவான்ல இதை நம்ம வாசிக்கல. அல்ல, 3 gospel சுவிசேஷங்களும் அதை குறித்து சொல்லுகிறார்கள், அந்த இஸ்ரோனுடைய ஃபெய்த்தை குறித்து சொல்லுகிறார்கள். அந்த ஃபெய்த் என்ன வந்து ஒரு டெஸ்பிரேஷன் அவளுக்கு வந்தது. அதே போல நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, நம்முடைய சூழ்நிலை விதமாக இருக்கிறது, சிலர் கவலைப்படுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு செபம் பண்ணது கிடையாது. கவலைப்படினால ஒரு மலத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனா ஜபம் பண்ண அது சூழலை மாற்றும். ஹல்லேலூயா. இந்த டெஸ்பிரேஷன் இயேசு கிறிஸ்து அங்க வந்திருக்கிறார் என்று அந்த வழியா வருகிறான்னு சொன்ன கூட்டத்துக்கு உள்ளே போய் குனிஞ்சு அவள் ஊண்டுகிட்டு போயிட்டு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது அவளுக்கு சுகம் கிடைத்தது. ஹல்லேலூயா. Desperation drove her to do that. Brother Branham was saying, "And the power of God is the same as the body of Christ." Desperation drove her to that. இது அவளும் நம்மளை போல ஒரு மனுஷிதான். ஆனால் அவளுக்கு அவ்விதமான சூழலை ஏற்பட்டது. அந்த சூழலையானது என்ன ஏற்படுத்தால் கிறிஸ்துவனத்தில் அவளை வழி நடத்தினது. அங்க போய் அவள் விசுவாசத்தோடு தொடும் பொழுது சுகம் கிடைத்தது. அதே போலதான் எதிரிக்கும் அதே மாதிரிதான். She is dying now. Desperation set in. வியாதி சுகமாகல, வைத்தியர்கள் மாத்திரை கொடுத்தோம், இன்ஜெக்ஷன் போட்டோம், சுகமாகல, ஒன்னும் தேரல, கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அப்பொழுது என்ன செய்யுது, டெஸ்பிரேஷன் அவனுக்கு அதிகமாகுது, பதறல் உண்டாகுது. When emergency come, it threw him to desperation. அதுமான எமர்ஜென்சி இங்க வரும் பொழுது அதனை வந்து ஒரு பதறல் அவனுக்குள்ளே வந்தது. அவன் என்ன செய்யறான் என்றால் இயேசுக்கு சொல்ல போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ரகசியமா விசுவாசிக்கிறான், ஆனா வெளியரங்கமா அறிக்கை பண்ணல. ஏன்னா யூதர்களுக்கு பயந்து போய் அவன் விதமா இருந்தான். ஆனா இப்பொழுது இந்த சூழலை வரும்பொழுது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு என் மகா முக்கியம், அவருடைய ஜீவன் வந்து முக்கியமானது. அவன் இயேசுக்கு சுண்டில போக வேண்டும் என்று போகும் பொழுது ஏதோ என்ன செய்யறாங்கன்னா, அவர் வந்து நான் நீர் வந்து என்னுடைய உங்களுடைய கைகளை என் மகா மேல வைக்கும். அதான் யூதனுடைய விசுவாசம். Lay hands upon my daughter. Master, Master, my little girl is laying at the point of death. If you'll just come and lay your hands on her, she will live. அவளுந்து மரண தருவாயில் இருக்கிறாள், மரண அவசல இருக்கிறாள். நீர் வந்து உடைய கைகளை வைக்கும் பொழுது சுகமாவள். Desperation makes you say things sometimes. அந்த தவறலானது அவனை அப்படி சொல்லும்படியாக வைத்தது. His daughter was saved by the desperation. அவருக்கு அந்த பதறல் வரலன்னா அந்த பெண்ணுக்கு ஜீவன் கிடைச்சிருக்க. கர்த்தருடைய வருக வந்து நான் கைவிடப்பட்டு விடணும், நாளைக்கு ஆண்டவர் வந்து தானே என்ன, இந்த மாதிரி ஒரு பதறல் வரணும். அப்படி பதறல் இல்லாத கிறிஸ்தவங்க ஆவிக்குரிய பிரமா மாற முடியாது. ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது. நம்ம இன்னைக்கு வீட்டில் வேலை பாடிட்டு இருக்கிறோமே, நம்ம வீட்டில் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கோமே, அங்க வந்து சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு பதறல் வந்தாதான் இங்க சர்ச்சைக்கே வர முடியும். அது நமக்கு ரொம்ப அவசியம். அது இன்னைக்கு நம்ம பைபிள் படிக்காம அங்கேயும் போயிட்டு இருக்கிறோமே, இன்னைக்கு ஜெபம் பண்ணாம நான் அது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பதறல் வரணும். நம்ம பைபிள் படிக்கணும், நம்ம வேதத்தை வாசிக்கணும், நம்ம ஜெபிக்கணுங்கிறதான ஒரு பதறல் இருந்தா தான் அது ஆண்டவரை நம்முடைய விசுவாசம் வந்து கிரியை செய்யும். இந்த இஸ்ரிக்கு வந்து 18 வருஷமாக அதிகமாக இருந்தது, இப்பொழுது அவளுக்கு சுகமாகிவிட்டது. இந்த எதிரின் மகள் வந்து சுகமானது காரணம் அந்த டெஸ்பிரேஷன் தான் என்று பிரதப்பன சொல்கிறார். அதே போல தீக்கு தேசிய வாழ்க்கையில் ஃபிளாரன்ஸ் அந்த நைட்டிங்கேல் சிர்லா இத அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சது. ஹேட்டி வால் டிராப் இதெல்லாம் என்னது, பதறல்னால வந்தது, டெஸ்பிரேஷன் வந்து அவிதமாக செய்தது. அதே போல எஸ்ஐகே ராஜாவை நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது அவள் வந்து எஸ்ஐடிக்கிட்டு சொல்லுகிறார், நீ உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நாளைக்கு மறித்து போவி. அவன் கத்தலை நோக்கி ஜெபிக்கிறான். எஸ்ஐடிக்கு ஜெசி 38:5 வாசிக்கலாம்.
நீ போ எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூடுவேன்.
உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான், அழுது ஜெபித்தான். அவனுக்கு வந்து ஒரு டெஸ்பிரேஷன் ஏற்படுது. அந்தவரே வீட்டு காரியங்களை நான் ஒழுங்குபடுத்தல, எனக்கு இன்னொரு 15 இயர்ஸ் எனக்கு தேவை, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்றதுக்கு நான் இன்னும் 15 இயர்ஸ் எனக்கு தேவை. ஆண்டவரே உங்களுடைய வருகை என்னைக்கு வந்தா நான் வந்து சந்திக்க ஆயத்தம் இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவை. அதே மாதிரி அவன் ஜெபம் பண்ணான், என்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு எனக்கு இன்னொரு 15 இயர்ஸ் தேவை, என்று சொல்லி அவன் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ போய் சொல்லு, உன்னுடைய ஜபத்தை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன், உன் நாட்டோடு 15 வருஷத்தை நான் கூட்டுவேன். The strongest weapon that there is in all the world, that is prayer. உலகத்திலே பெரிய வல்லமையான ஆயுதம் என்னவென்றால் அதுதான் ஜபம். It will even change the mind of God. அது தேவனுடைய சிந்தையை கூட அது மாற்றுகிறதா இருக்கிறது. So powerful weapon. இதை எசேக்கியா எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை வைத்திருப்பேன் சொல்லுகிறது. He kneels on his knees before Almighty God in the name of Jesus Christ. நம்ம கர்த்தரை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம முழங்கால் போயிட்டு ஜெபிக்கும் பொழுது அது தேவனுடைய சிந்தையை கூட மாற்றுகிறதாக. நீ மறித்து போவான்னு சொல்லும் பொழுது இப்ப மறிப்பதில்லை என்றவர் சொல்லுது. அந்த ஜபமானது எல்லாத்தையுமே மாற்றுது. Prayer changes things. Hallelujah. அதனால prayer is necessary. ஜபமானது அவசியமா இருக்கு. வழக்கமா கடமைக்கு ஜெபிச்ச மாதிரி எல்லாரும் ஒரு பதறலோடு நம்ம ஜெபித்தோம்னா அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தருது. அதுதான் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு காண்பிக்கிறது. உங்களுடைய சூழ்நிலை எப்படிதமா இருக்குன்னு பாருங்க. இந்த சூழ்நிலையில நீங்க அதிகமா ஊக்கமா ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார் என்றால் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுதும் அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு ஒரு டெஸ்பிரேஷன் அங்க வந்தது. சீசனுக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போதும் தெரியாது, இன்னைக்கு ராத்திரியில என்ன நடக்க போதும் தெரியாது. ஆனா இவருக்கு ஒரு பதனல் ஏற்படுது. ஆனா அவர் ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கிறார், பரிபூர்ண மனிதனாக இருக்கிறார். He cried out in despair. அப்படின்னா சொல்லுகிறார். அவர் வந்து என்ன செய்யறார் என்றால் பகலோடு கூட அவர் ஜெபம் பண்ணினார். Humbled himself to the word. கர்த்தருடைய வார்த்தைக்கு தம்மை தாழ்த்தினார். அவர் கொஞ்சம் தூரம் போய் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆயிலே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். மத்திய 26:39 வாசிக்கிறோம்.
சற்று அப்புறம் போய் முகமுப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக
என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவருக்கு கெத்செமனே தோட்டத்திலே ஒரு டெஸ்பிரேஷன் இங்க வந்தது. அதே போல என்ன செய்தால் அவருக்கு அந்த சூழலை நாளைக்கு இருக்கிற சிலுவை மரணத்தை சந்திக்க வேண்டும். இன்றைக்கு ராத்திரியிலே என்ன செய்யறார் என்றால் அவருக்கு அது நாளைக்கு அதை சந்திக்கணும்னு தெரிகிறது. அவர் ஒரு மனுஷனுக்கு மனுஷனாயிருக்கிறார், தேவனுக்கு தேவனாயிருக்கிறார். மனுஷிக தன்மையின்படி அவருக்கு அங்க பகலில் ஏற்படுகிறது. அவ்விதமாக ஜெபிக்கும் பொழுது அவருக்கு தூக்கம் அல்ல மற்றவங்களுக்கு தூக்கம் வருது. ஏன் நல்லா தூக்கம் வருது? அங்க பகலில் இல்லை. காலையில நம்ம ஜெபிக்க முழங்கால் போட்டோம்னா தூக்கமா வருது, ஜெபிக்க ஆரம்பிச்சாலே தூக்கமா வருதுன்னா பகலில் இல்லைன்னு அர்த்தம். அதனால அந்த ஜபம் கேட்கப்படாது. பாதி தூக்கத்தில் ஜெபிப்பது நமக்கு என்னன்னா அந்த சிச்சுவேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. நம்முடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. சீசனுக்கு அது தெரியல. அதனால அவங்க கனநித்திரை நாவியில் இருக்கிறாங்க. ரெண்டு முறை போய் அவர் எழுப்பி விடுறார், திருப்பி அவங்க தூங்குறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு டெஸ்பிரேஷன் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு வந்து ரத்த தருவோடு ஜெபிக்கிறார், பலவீனப்பட்டு அங்க விழுந்து விடுகிறார், தேவதூதன் வந்து அவரை தாங்குகிறார். இவ்விதமாக அவர் ஜெபிக்கும் பொழுது ஹி பிரேட் ஏர்னஸ்ட்லி. ஜீசஸ் ஹேட் டு ப்ரே ஏர்னஸ்ட்லி. அவரே அதிகமாக ஜெபிக்க வேண்டிய சூழலை வந்துச்சுன்னா ஹவ் மச் மோர் ஹேவ் வி காட் டு ப்ரே ஏர்னஸ்ட்லி. நம்ம எவ்வளவு அதிகமா ஜெபிக்கும். அவர் பச்சை மரம், நம்ம பட்டை மரம். அவருக்கே அதிகமாக ஜெபிக்க வேண்டிய சூழலை வந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்க ஜெயித்தார்? கல்வாரியில ஜெயிச்சார் என்று இதை நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால் அவர் ஜெயித்தது கெத்செமனேல தான் ஜெயிச்சாருன்னு சொல்லுகிறார். The cross was not the victory. என்ன சொல்லுகிறார்? The cross was not the victory. But the battle in Gethsemane is where Jesus received victory. கொலோசியர் 2:15 அவர் சிலுவையின் மேல் அதிகாரங்களையும் துரத்தனின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துரத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவை மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று கொலோசியர் 2:15 வாசிக்கிறோம். ஆனா இங்க தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால் ரியல் விக்டரி, உண்மையான ஜெயமானது அவருக்கு கெத்செமனேல கிடைச்சது. The battle in Gethsemane is where Jesus received the victory. For had it not been for the faith he received from the Father, என் சித்தத்தின்படி அல்ல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குழுமானால் நீங்க செய்யும் ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கிறது. That is the victory right there when Jesus gave over his own will to the will of Father. தன்னுடைய சொந்த சித்தத்தை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அங்கே ஜெயத்தை தருகிறார். அங்க வந்து ஆண்டவருக்கு தெரியும் அவர் என்ன உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் வந்து லேம்பா மறிக்கணும், சாக்ரிஃபைஸ் லேம்பாக மாற வேண்டும், ஜனங்களுடைய பாவங்களுக்காக மறிக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். சர்வலோகத்தின் பாவங்கள் அவருடைய சோல்டர் மேல இருந்தது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். ஆனால் மாம்சமானது அந்த சிலுவை மரணத்தை சந்திப்பது கடினமான காரியம். ஆனால் காட்ஸ் பிளான் என்னவென்றால் அவர் வந்து சாக்ரிஃபைஷியல் லேம்பாக மறிக்க வேண்டும். இப்பொழுது அர்ஜென்டா தன்னுடைய மாம்சத்தை வந்து அவர் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆக்சுவலா அங்கே ஜெயிச்சிட்டார். அங்கே ஜெயிச்ச பிறகு கல்வாரியை ஃபேஸ் பண்றது அவருக்கு ஒன்றும் கடினமான காரியம் இல்லை. ஆமென். ஃபெய்த் இஸ் எ ரெவலூஷன், இட் இஸ் சம்திங் தட் இஸ் ரிவீல்டு. விசுவாசமானது வெளிப்பாடாக இருக்கிறது. நமக்கு ஏதோ ஒன்று வெளிப்பட வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்து என்ன வெளிப்பாடு வந்தது என்றால் சாக்ரிஃபிஷியல் லேம்பாக அவர் மறிக்க வேண்டும். தன்னை குறித்து பிளான் அதிகமாக இருக்கிறது. அதனால என்ன சென்றால் தன்னுடைய மாம்சத்தையும் மனசையும் அதுக்கு ஒப்பு கொடுப்பது அதுதான் விக்டரி. நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனசும் தான் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பதற்கு தடையாக இருக்கும். நம்முடைய சோல்ல நம்ம விசுவாசிப்போம், ஆனால் இந்த மாம்சமும் மனசும் வந்து என்ன சென்றால் அங்கே தடையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை ஜெபத்தில் ஜெயித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் பேரு வந்திருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாதபடி காட்ஸ் வில்லுன்னு ஒன்னு இருக்குது, நம்முடைய சொந்த வில்லுன்னு இருக்கு. என் சித்தத்தின்படி அல்ல, இந்த காட்ஸ் வில்லுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனசும் தடையா இருக்கும். அதை வந்து நம்ம ஜெயிக்கணும்னா ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்முடைய மாம்சமானது கொஞ்சம் பலம் குறையும் பொழுது ஆவி வந்து மேற்கொள்ளும். நம்முடைய மாம்சத்தில் வந்து அதிகமான என்றால் அந்த கிரியைகள் வரும் பொழுது சோல் வந்து பலவீனப்பட்டு போகிறது. இதுக்குதான் ஃபாஸ்டிங் பிரேயர். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் இதை கடைசி வசனம் 27 வசனத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:27
பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்.
இத மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரன் மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ணனா என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய மனசையும் நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் உபாச ஜெப அவசியம். ஆகாரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு சொந்த வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ சமுத்திரத்தை காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய ஓன் வில்ல வந்து காட்ஸ் வில்லுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் சாக்ரிஃபிஷியல் லேம், அதற்காக தான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய மாம்சமும் அந்த மனசும் தடையா இருக்கிறது. அவருடைய ஓன் வில் அங்க தடையா இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் அந்த வில்ல வந்து ஒப்பு கொடுத்த பொழுது அவர் எங்க ஜெயிச்சிட்டார். ஹல்லேலூயா. அவன் மீது சிலுவை மரணத்தை சந்திப்பது லகுவான காரியம். அவன் மீது அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. The Spirit left him in the garden of Gethsemane. He had to die a man. இத பசுத்தாவி அவரை விட்டு விலகி விட்டது. அவர் ஒரு மனுஷனைப் போல மறிக்க வேண்டும். நம்மை போல ஒரு மனுஷனைப் போல மறிக்க வேண்டும். God anointed that flesh which was human flesh. அவர் வந்து மாம்ச சரீரமாக இருந்தது. அந்த சரீரம் அபிஷேகம் பண்ணப்பட்டது. இப்போ அனாயிங் அவரை விட்டு போன பிறகு நம்ம போலவே அவர் சிலுவை மரணத்தை சந்திக்க வேண்டும், வேதனைகளை அனுபவிக்க வேண்டும். இதோ அதிகமாக எனக்கு என்றால் அதுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு அந்த ஜெபத்தில் ஒப்பு கொடுக்கும். அதே போல நம்ம வந்து இந்த உபாச ஜெபத்தில் வரும்பொழுது என்னென்ன காரியங்கள் நமக்கு தடையாயிருக்கு அதெல்லாம் வந்து ஒப்பு கொடுப்பதுதான் உபாச ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில் கத்திற்கு பிரியமா ஜீவிக்க விடாதபடி நம்ம வார்த்தையை என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்கிறது அதை நம்ம அறிக்கை செய்து நம்ம விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் எனக்கு பலத்து தார், என்னால் அதை மேற்கொள்ள முடியல, எனக்கு நீ சென்று தாரும், நான் உபாசித்து நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை என்ன செய்ய என்றால் நீங்க ஜெயத்தை பாருங்க, நீங்க சிலுவையில் அறையப்படுகிறீர்கள். என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் பிழைத்திருப்பது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்திய 2:20 வாசிக்கிறேன்,
கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே.
கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் இப்பொழுது விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Jesus had to have in order to step forth into the role of the sacrificial lamb. Ivanara avar healer a irukkirar. Adutha step vandu sacrificial lamb aga marikka vendum. Pidavudaiya thitta avidamaga irukkirathu. Pidavin sitta avidamaga irukkirathu. Avar sacrificial lamb a irukkanum. Ippozhudhu enna seiyanum endral avar adukkulla praveshippadhukku jabathile thanudaiya maamsathai uppu kodukka vendiyaga irundathu. அங்க அவர் ஜெயிச்சிட்டார். அதே போல நம்ம பாசிட்டிவ் பிரேயர்ல நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், நீ வந்து இந்த காரியங்கள் உனக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லுவார். நமக்கு அது வெளிப்படுத்தப்படும். அதான் பேசும் ஜபம் செய்யும் போதுன்னு பாட்டு பாடுவோம். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ரிவீல் பண்ணார், உனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் செய்வாரா? செய்வாரா? ஆனாலும் இந்த காரியங்கள் இருக்கு, நீ ஒப்புக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் இது இருக்குது. அதான் நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்ம ஜெயிச்சிட்டோம், அது நமக்கு கிடைச்சிட போகுது. அல்லேலூயா. என்ன காரியங்கள் நமக்கு தடையா இருக்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள காரியம், பாஸ்டருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கும் ஆண்டவருக்குள்ள காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துவார், உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதிகனால ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறங்க ஆண்டவரே, ஏன் அது கிடைக்கல? இதோ சில காரியங்களை நம்முடைய சொந்த சித்தத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த உபாசத்தில் நம்ம அதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம அதை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஜெயிச்சிட்டோம் அர்த்தம். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவனே ஜெயிச்சிட்டாரு, அதுக்கு பிறகு கல்வாரியை சந்திப்பது ஈஸியான காரியம். அதுக்கு பின்பு ரெசரக்ஷன் வருது, துக்கம் சந்தோஷமா மாறிடுது. இது அவர் சாக்ரிஃபிஷியல் லேம்ங்கிறத நிரூபிச்சு விட்டார். அவர் எல்லாத்தையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்னதாக அவர் ஜெபத்தில் இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஜெபத்தில் என்ன சொன்ன, தன்னுடைய சொந்த சித்தத்தை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும். அதே போல உபாச ஜெபத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட பல காரியங்களை நம்ம கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறோம், குறிக்கோளோடு வந்திருக்கிறோம். சும்மா ஆகாயத்தில் சிலம்பம் மாதிரி நம்ம வரல, நல்லதுதான். ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட பேசும் பொழுது என்னென்ன காரியங்கள் உனக்கு தடையா இருக்கிறது, நீ வந்ததை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துங்க கெஸ்தமனையில் ஒப்புக் கொடுத்த இதை சிலுவை காட்சி சிலுவை சந்தித்தார். ஹல்லேலூயா. இங்க பசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார், நானும் சிலுவையில் அவங்களோட அறையப்பட்டேன், நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. The faith of the Son of God. அவருடைய விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தினாலே நான் ஜீவிக்கிறேன். நமக்கு என்ன ஃபெய்த் வேணும், நம்முடைய ஓன் ஃபெய்த் அல்ல, அவருடைய ஃபெய்த் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே விசுவாசம் நமக்குள்ள வேணும். அந்த எலக்ட்ரிசிட்டியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யறது என்றால், அதை நம்ம பார்க்கல, அது ஒரு விசுவாசத்துக்கு அடையாளமா வச்சுக்கிடுங்க. எலக்ட்ரிசிட்டி இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது, டெஸ்டரை வச்சு பார்த்தாதான் தெரியும். லைட் எரிஞ்சுன்னா கரண்ட் இருக்குது, லைட் எரியலன்னா கரண்ட் இல்லை. யாராலும் எலக்ட்ரிசிட்டியை கண்ணால பார்க்க முடியுமா? ஆனா எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அது போல பல காரியங்களை செய்யுது. அதை வந்து டெஸ்டரை வச்சு பார்த்தாதான் நம்ம நிரூபிக்க முடியும், கண்ணால பார்க்க முடியாது. அதான் விசுவாசமானது நம்ம பிறகு உறுதியா இருக்குது, காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. ஆனா இந்த எலக்ட்ரிசிட்டியை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது அது என்னெல்லாம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி தான் இந்த மைக்ரோஃபோனை ஆப்ரேட் பண்ணுது, சவுண்ட் சிஸ்டம். இந்த எலக்ட்ரிசிட்டி சவுண்டா அதை கன்வெர்ட் பண்ணுது. இந்த எலக்ட்ரிசிட்டி தான் என்ன செய்யுது, உங்களுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்குது, ஏர் கண்டிஷனை ஒர்க் பண்ணுது. இந்த எலக்ட்ரிசிட்டி தான் என்ன செய்யணும்னா இந்த டியூப் லைட்டை வந்து வெளிச்சத்தை கொடுக்க முடியாது செய்யுது. இந்த எலக்ட்ரிசிட்டி தான் ஃபேனை வந்து அதை சுற்றுது. இந்த எலக்ட்ரிசிட்டி தான் என்ன சொன்னா நமக்கு சுடு தண்ணி வேணும்னா ஹீட்டரை ஜாயின் பண்ணா அது ஹீட்டர் அது உஷ்ணத்தை கொண்டு வருது. எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையுமே செய்யுது. சேம் எலக்ட்ரிசிட்டி தான், ஒரே எலக்ட்ரிசிட்டி தான். ஆனா அது வந்து என்ன சொன்னால் அது வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள போகும் பொழுது அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன செய்யறதோ அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது ஹீட்டரை கொண்டு வரலாம் அல்லது குளிரை கொண்டு வரலாம் அல்லது என்ன வேணாலும் சவுண்டா கன்வெர்ட் பண்ணலாம், எதுனாலும் அது மாத்திரும். சேம் எலக்ட்ரிசிட்டி தான். எலக்ட்ரிசிட்டி இல்லாம எதுவுமே ஆப்ரேட் ஆகாது. இந்த கேமரா கூட எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஆப்ரேட் ஆகாது. எல்லாமே எலக்ட்ரிசிட்டி. அதே போலதான் சேம் செய்து இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தா, அதே விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா எல்லாமே ஆப்ரேட் பண்ணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சால்வேஷன் வரும், உங்களுக்கு ஹீலிங் வரும், உங்களுடைய பைனான்ஸ் தேவைகள் வந்து சந்திக்கப்படும், உங்களுக்கு சிச்சுவேஷன்ல இருந்து விடுதலை கிடைக்கும். எல்லாமே சேம் ஃபெய்த் தான். இந்த ஃபெய்த் இன் தி சன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம், தி ஃபெய்த் ஆஃப் தி சன் ஆஃப் காட். தேவனுடைய குமாரனை பற்றும் அவருக்குள்ள இருந்த விசுவாசம், அவருடைய விசுவாசம். வானத்தை பூமி சிருஷ்டித்தார், ஃபெய்த் தான் அது. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால உண்டானது. வேடப்பாடு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. அதனால ஃபேன் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்குள்ள கரண்ட் போகும்பொழுது அது வந்து சுழல செய்யறது. டீப் லைட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள அந்த எலக்ட்ரிசிட்டி வரும்பொழுது வெளிச்சத்தை கொண்டு வருது. அதே போல என்ன, இந்த ஏர் கண்டிஷன் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது அதுக்குள்ள போகும்பொழுது என்ன ஏற்படுகிறது, அது வந்து குளிரை கொண்டு வருது. அதே போல இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் என்ன செய்யுது, அதுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி போனா மியூசிக்கை கொண்டு வருது. அதே போல ஆம்பிளிஃபயர் என்ன செய்யுது, சவுண்டை கொண்டு வருது. எல்லாமே சேம் எலக்ட்ரிசிட்டி. ஆனா டிஃபரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள போகும்பொழுது டிஃபரெண்ட் காரியங்களை அது செய்யுது. எனக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே விசுவாசம், த ஃபெய்த் ஆஃப் த சன் ஆஃப் காட், அது தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம், த ஃபெய்த் ஆஃப் த சன் ஆஃப் காட். நமக்குள்ள அதே விசுவாசம் நமக்குள்ள இருந்தது என்றால் அதே கிரிகளை செய்யும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வேர்டுக்குள்ள அந்த விசுவாசம் போகும்பொழுது அந்தந்த வேர்டு எப்படி அங்க எழுதப்பட்டிருக்கோ அதே மாதிரி செய்யும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? இந்த பைபிள்ல நிறைய வேர்டு இருக்கிறது, நிறைய ப்ராமிஸ் வேர்டு இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபெய்த் ஆஃப் சன் ஆஃப் காட்னா நீங்க அந்த வேர்டுக்குள்ள போகும்பொழுது உங்களுக்கு சமாதானம் வேணுமா, இதை அந்த சமாதானத்தை கொண்டு வரும். உங்களுக்கு ஹீலிங் பற்றி வேர்டு இருக்கிறது, அந்த ஹீலிங் கூட அந்த வேர்டு போகும்பொழுது அது அதை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி இருந்ததுதான் சேம் ஃபெய்த். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே விசுவாசம், இயேசு கிறிஸ்துடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்றால் இது அதே காரியங்களை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் அதனால சாட்சி பெற்றார்கள். இன்றைக்கும் அந்த ஃபெய்த், அவங்க எக்ஸசைஸ், எல்லாரும் எக்ஸசைஸ் பண்றதும் சேம் ஃபெய்த் தான். ஓல்ட் டெஸ்டமெண்ட் இருந்தாலும், நியூ டெஸ்டமெண்ட் இருந்தாலும், அது பிரதர் பிரணாம் தீர்க்கதரிசியா இருந்தாலும் அதே ஃபெய்த் தான். தி ஃபெய்த் ஆஃப் தி சன் ஆஃப் காட். அதே விசுவாசம் நமக்குள்ள வரும்பொழுது நம்ம என்ன வேர்டை பிலீவ் பண்றோமோ அந்த வேர்டில் எழுதிக்கிற மாதிரி நமக்கு நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? உங்களுடைய சொந்த சித்தத்தை ஒப்பு கொடுத்து நீங்க வந்து அவருடைய விசுவாசத்தை நீங்க பெறும் பொழுது அது அற்புதங்களை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதுக்கு நமக்கு ஒரு டெஸ்பிரேஷன் அவசியமாயிருக்கிறது. ஒரு பதறலோடு கூட ஊக்கமாக ஜெபித்தால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நாம இன்னைக்கு அவிதமாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக அதிகமாக ஜெபிக்கிறேன். இந்த ஃபாஸ்டி பிரேயரோட அதுக்கு முடிவு ஏற்பட வேண்டும். நான் ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறேன். இப்ப வழக்கமா வருஷ கணக்கில் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன தடை இருக்கிறது? என்னுடைய சொந்த சித்தம் என்ன தடையா இருக்கிறது? அதை நான் சப்மிட் பண்ணுகிறேன். உங்களுடைய ஜெயத்தை நீங்க பெறும் பொழுது இட் வில் கம் டு பாஸ். அல்லேலூயா. அங்க அண்டர் இயேசு கிறிஸ்துக்கு அது ரெசரக்ஷனை கொண்டு வந்தது. கல்வாரியை சந்திக்க வேண்டும், அது முன்பு ரெசரக்ஷன் இருக்கிறது. அது மகிழ்ச்சியை தரும். இதை மரணம் இல்லாம வீட்டல்கள் இல்லை. அதனால பாருங்க என்ன சொல்லால், கெஸ்தமேனே தோட்டத்திலே அதை ஜெயித்தார், தன்னுடைய சொந்த சித்தத்தை ஜெயித்தார். இந்த கடைசி காலத்தில் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. எல்லா காலத்தை விட அதிக தடைகள் இருக்கிறது. மனுஷனுக்கு இப்பதான் மூல ஜாஸ்தி, என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான், பல காரியங்களை சொல்லுவான். அதான் ரீசனிங் அப்படின்னு அந்த புலனை குறிச்சு சொல்லுவாரு. கேள்வி கேட்பது எதையும் நம்ப மாட்டோம். அவனுடைய ரீசனிங் வந்து அது விசுவாசத்தை கெடுத்து போகும். சாதாரண ஏழைகளுக்கு தான் கொண்டு வந்தான். இந்த காலம் அப்படியாப்பட்ட காலம், ஜனங்கள் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, எதையுமே நம்ப மாட்டாங்க. ஒருத்தவன் கொலை பண்ணா கூட அதை வந்து பண்ணலன்னு சொல்லி அதை வாதம் பண்றதுக்கு அதுக்கும் பாயிண்ட் சொல்ல முடியும். ஒரு தப்பு வந்து என்ன நடந்தது கண்கூட பார்த்தாலும் அது இல்லைன்னு நிரூபிக்க முடியும். அந்த மாதிரிலாம் வாதம் பண்ணுற ஒரு காலத்தில் நம்ம இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சின்ன காரியத்தை பெருசா மாத்த முடியும், பெரிய காரியத்தை ஒண்ணு இல்லைன்னு சொல்லி பேச்சில வந்து ஜெயிக்க முடியும். சின்ன காரியத்தை பேச்சு அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்க கூட அவங்களால செய்ய முடியும். பெரிய காரியத்தை செய்யறவன் ஈஸியா தப்பிக்கிறதுக்கும் வாதம் பண்ண முடியும். அவிதமான காலத்துல மனுஷன் தன்னுடைய மூல ஞானத்தினால பல காரியங்களை வாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம அதெல்லாம் விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை சிறுபிள்ளை போல விசுவாசித்தோம் என்றார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் நம்ம எல்லாம் ஜெபிப்போம். Prayer changes things. நமக்கு வழியா இருந்தான் மனுஷனத்துல நம்ம வரல, கர்த்தரத்துல வந்திருக்கிறோம். நமக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை நம்ம யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையானது எவ்விதமா என்ன நிலையில இருக்குதுன்னு பார்ப்போம். இப்பொழுது தற்போது என்ன பிரசன்ட் கண்டிஷன் எவ்விதமா இருக்கிறது. கர்த்தரத்தில் நம்ம ஊக்கமா ஜெபித்தோம் என்றால் இன்றைக்கு தினத்தில் நம்ம இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் கேட்ட செய்தியின்படி அது உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறதா இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றது போல நாமும் நற்சாட்சி பெற முடியும். விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற முடியும். அவங்களுக்கு எல்லாருக்குள்ள இருந்த ஃபெய்த்து சேம் ஃபெய்த்து தான். நம்ம டிஃபரண்ட் வேட பிலீவ் பண்ணும்பொழுது நம்முடைய சிச்சுவேஷன் டிஃபரெண்டா இருக்கிறது. ஆனா எல்லாத்துக்கும் சேம் ஃபெய்த் தான். நம்முடைய தேவைகள் வித்தியாசமா இருக்கிறது, ஆனா சேம் ஃபெய்த் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டது எப்படி அதே ஃபெய்த் தான். நம்ம சுகமாக்குதலுக்கும் அதே ஃபெய்த் தான். எல்லாத்துக்கும் ஒரே ஃபெய்த் தான். த ஃபெய்த் ஆஃப் த சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம். இயேசு கிறிஸ்துக்கு இருந்த அதே ஃபெய்த்தை நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ப்ராமிஸ் போயிடும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறது. எப்படி எலக்ட்ரிசிட்டி அது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள போகும்பொழுது அந்தந்த காரியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுகிறதோ அதே மாதிரி தான் எல்லா வார்த்தையும் அது ஜீவனதாக மாறும். எல்லா வார்த்தையும் ஆப்ரேட் பண்ணும். அது வெரி டெட் லெட்டராக இருக்காது. அது உங்கள் வாழ்க்கையில ஜீவனதாக மாறும். அது ரியாலிட்டியை கொண்டு வரும். எல்லாருக்கும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ்.